சொல்லுகிறார்கள், நீங்கள் செய்து வருகிறபடி ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். இந்த பகுதியை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஒன்றை நாம் புரிந்து கொள்ள முடியும். தேற்றுகின்ற திருச்சபை இது, பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்கிற திருச்சபை இது. எந்த ஒரு நல்ல காரியங்களை நீங்கள் செய்தாலும் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு ஒரு சோர்வு வரும். கவனிச்சிருப்பீங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு. நற்கிரியைகள் செய்யும் போதும் சோர்வுகள் வரும், ஜபம் பண்ணும்போதும் சோர்வுகள் வரும், ஊழியம் செய்யும் போதும் சோர்வுகள் வரும். அதனால தான் வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது என்னவென்றால், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருப்பீர்களாக. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நன்மை செய்யும் போது சோர்வு வரும். இந்த இடத்துல பவுல் தெசலோனிக்க திருச்சபைக்கு சொல்லுகின்றார், ஒருவரையொருவர் தேற்றுகின்ற திருச்சபை. நாமும் கேட்டிருக்கலாம் ஒருவேளை, எவ்வளவு நாள் தேற்றணும்? ஒரு நாள் ஆறுதல் சரி, அதுக்கு ஏத்தபடி அவங்க நடக்க மாட்டேங்கிறாங்களே. தேற்றுதல் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை எவ்வளவு நாள் செய்யணும்? அல்லாவிட்டால் அதுல இன்னொன்று சொல்லுகிறார், பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்வது எவ்வளவு நாள் செய்யணும்? இது எனக்கும் ஏற்பட்ட ஒரு கேள்விதான். எவ்வளவு நாள் நம்ம வந்து ஒரு ஆளை தேற்றிட்டே இருக்க முடியும்? இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க பேபி பண்ணிட்டு இருக்கிறது. எவ்வளவு நாள் நம்ம அவங்கள்ட்ட போய் உட்கார்ந்து நல்லா இருங்க பிரதர், நல்லா இருங்க பிரதர் சொல்லிட்டு எவ்வளவு நாள் சொல்ல முடியும்? எவ்வளவு நாள் பிரதர் நீங்க ஜெபம் பண்ணணும், பிரதர் நீங்க ஜெபத்தை விட்டுறாதுங்க, எவ்வளவு நாள் சொல்லுவீங்க இல்லையா? இப்படி ஒரு கேள்வி நிச்சயமாக எனக்கு ஏற்பட்டது. தெசலோனிக்க திருச்சபையினுடைய நிலைமை அதுதான். இப்போது எப்படின்னா, ஒருவரை ஒரு தேற்றினாங்க, ஒருவருக்கு ஒரு பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்தாங்க. இப்போ ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில் மாதிரி, என்ன போதாதா, செய்தது போதாதா? அப்படி யாரேனும் இந்த இடத்துல நீங்க நினைத்து கொண்டு நாம் இருப்போமேயானால் இந்த நாள் செய்தி நமக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். எனவே பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், அருமையாக அதே அதிகாரத்தில் 4-6 வரையிலும் வாசிக்கும் போது, 1 Thessalonians 5:4-6 வாசிக்கும் போது அவர் சொல்லுகின்றார், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், நீங்க வந்து வெளிச்சத்தின் பிள்ளைகள், நீங்கள் பகலின் பிள்ளைகள், நீங்க பகலின் பிள்ளைகள், நீங்கள் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. அதனால மற்றவர்கள் தூங்குகிறது போல நீங்கள் தூங்குவது கூடாது, விழித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னு சொன்ன அவர்கள் இப்போது தூங்க போறதுக்குள்ள டைம், பெட்டெல்லாம் போட்டுட்டாங்க, பெட்டெல்லாம் போட்டுட்டு இனிமே அடுத்து ஒரு 8 மணி நேரம் நல்லா தூங்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில செய்தது போதும், தேற்றினது போதும், பக்தி விருத்தி உண்டாக்குனது போதும், இனிமேல் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், கொஞ்சம் ஓய்வு வேணும், இனிமே யாராவது பார்த்துடுவாங்க, என்னுடைய பணி முடிந்தது என்று தெசலோனிக்க திருச்சபை காணப்படுகிறது. இந்த ஒரு வார்த்தைக்கு தான், இந்த ஒரு நிலைமைக்கு தான் வேதவசனத்துல லூக்வாம் அப்படின்னு சொல்லுவாங்க. குளிரும் கிடையாது, அனலும் கிடையாது. இவன் நல்லவனா? நல்லவன். கிரியை நடப்பிக்கிறானா? பயங்கரமா செய்தார். நம்மும் சாட்சியில சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் சொன்னா, அன்றொரு நாள். இந்த வார்த்தை கேட்டிருக்கிறீங்களா? அன்றொரு நாள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சிக்காகோல நடந்ததை நான் சொல்லல. அன்றொரு நாள் என்னுடைய ஜப வாழ்க்கை, அன்றொரு நாள் என்னுடைய சாட்சி அனுபவம், அன்றொரு நாள் நான் ஊழியத்துல செய்தது, அன்றொரு நாள் நான் திருச்சபையில பங்காற்றியது. இப்போது குளிரும் கிடையாது, அனலும் கிடையாது. இதுதான் இவர்களுடைய வாழ்க்கை. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில தூக்கம் என்கிற ஒன்று என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. தூங்கிட்டோம்னு வச்சுடுங்களேன், அவ்வளவுதான், விழுந்து விட்டோம் என்று அர்த்தம். காரணம் என்னவென்றால், உங்களுக்காக எனக்காக இரவும் பகலும் ஒருவன் கர்த்தரிடத்தில் குறை சொல்லிக் கொண்டே இருக்கின்றான். அவனுக்கு நாம் நிச்சயமாக எந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்க கூடாது. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், நீ தூங்கக்கூடிய காலம் இதுவல்ல, நீ செய்தவற்றை மறுபடியும் செய். என்ன செய்தாய்? ஒருவரை ஒருவர் தேற்றினாய். உன்னால் தேற்ற முடியும், ஆறுதல் அடிக்க முடியும், ஒருவருக்கு ஒருவர் பக்தி உண்டாகும்படி செய்தாய் நீ வெளிச்சத்தின் பிள்ளையாயிரு, பகலின் பிள்ளையாயிரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நாம் தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முந்தொரு நாள் என்று நான் சொல்லுகிறவனாக இருக்கக்கூடாது. இன்று என்று சொல்லும் அளவும் நான் கர்த்தருக்கு பிரியமானவனாக, ஊழியம் செய்கிறவனாக நான் காணப்பட வேண்டும். அதில் எந்த விதமான வித்தியாசத்தையும் நான் வைக்கக்கூடாது. ஏனென்றால் நான் வெளிச்சத்தின் பிள்ளை, இனிமேல் இரவு என்னிடத்திலே குடிபுக முடியாது. நான் வெளிச்சத்தின் பிள்ளை, பகலின் பிள்ளை. அப்படியானால் என்னுடைய வாழ்க்கையில இனிமேல் இருள் காணப்படக்கூடாது. நான் தூங்குவதாக இருக்கக்கூடாது, விழித்துக் கொண்டு காணப்பட வேண்டும். ஏன் அப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒரு திருடனை போல நம்முடைய கர்த்தருடைய நாள் வரப்போகிறது. அந்த நாளில், அந்த நாளில் 10 கன்னிகைகளும் ஆண்டவருக்காகத்தான் எதிர்கொண்டு நின்றார்கள். நிறைய செய்தி கேட்டிருப்போம் நம்ம இதுல. அதுல வந்து யாந்த விளக்கு எரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லி இருக்கிறாங்க. ஆனா வேதம் அழகாக சொல்லுகிறது, நற்கிரியைகள் செய்வதை நிறுத்தினவர்கள் தான் அந்த 5 பேரு. நற்கிரியைகள் செய்வதை நிறுத்திட்டாங்க. அவங்கள்ட்ட விளக்கு இருந்துச்சு, அந்த விளக்கு எரியக்கூடிய எண்ணெய் இருந்துச்சு. ஆனா கிறிஸ்துவானவர் வரும் வரை, மணவாளன் வரும் வரை எரிந்து கொண்டிருக்கத்தக்கதான எண்ணெய் இல்லை. காரணம் என்ன? ஒரு நாளில் அவர்கள் நற்கிரியைகள் செய்தவர்கள், இந்த நாளில் தூங்கிக் கொண்டிருக்கிறவர்கள். தூங்கிக் கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையில கிறிஸ்துவானவர் வரும்போது, திருடனை போல் வரும்போது விளக்கு எரியவில்லை. விளக்கு எரியாத போது பிறரிடத்திலே சென்று கேட்டார்கள். ஆனால் அவர்களோ சொன்னார்கள், உங்களுக்கும் எங்களுக்கும் போதுமானதாக இராமல் போய்விடாதபடி நாங்கள் உங்களுக்கு தர முடியாது. நீங்கள் போய் விற்கிறவரிடத்திலே போய் வாங்கிக் கொள்ளுங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களையும் என்னையும் ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி நம்மை வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய இந்த அமைப்பு, திருச்சபை என்கிற அமைப்பு, 1 கொரிந்தியர் 12 பவுல் அழகாக சொல்லுவார். திருச்சபை என்கிற அமைப்பு எப்படி என்றால், கிறிஸ்து தான் தலை, முடிந்தது. ஆனால் நாம் எல்லாரும் அவயவங்கள் இல்லையா? இந்த அவயவங்கள் ஒன்றுக்கொன்று எந்த விதத்திலும் பிரச்சனைகளோடு இருக்குமையானால் அது மகிமையை இழக்க செய்வது தலையை தான், கிறிஸ்துவை தான். இன்றைக்கு நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், ஆண்டவரே எங்க நான் இருக்கிறேன், எல்லாம் முடிஞ்சதுப்பா, போதும்ப்பா அப்படின்ட்டு இருக்கிறேனா, இல்ல பகலின் பிள்ளையா இருக்கிறேனா, விழித்து கொண்டிருக்கிறேனா, நித்திரைக்கான படுக்கையை போடுகிறவனாக இருக்கிறேனா, கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அப்படின்னா பவுல் அல்லாவிட்டல் வேத வசனத்துல நம்ம ஒரு 7 குறிப்புகளை சந்திக்க இருக்கிறோம். இந்த 7 குறிப்புகள்ல எங்க நான் தோத்து இருக்கிறேன் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஏன்னா கிறிஸ்தவன் ஏதோ ஒரு இடத்துல தோற்கும் போதுதான் பக்தி விருத்தி உண்டா பண்ண மாட்டான். அதனால்தான் இன்றைக்கு உலகமே என்ன சொல்லுது, கிறிஸ்தவர்களா ஒற்றுமை இல்ல அவங்கள்ட்ட, கிறிஸ்தவர்களா சண்டை போடுவாங்க, கிறிஸ்தவர்களா பொறாமை உண்டு, கிறிஸ்தவர்களா பேராசை பிடிச்சவங்க, கிறிஸ்தவர்களா என்று சொல்லி நிறைய காரியங்கள் இன்றைக்கு சொல்லி கொண்டு வருவதற்கும் இதுதான் காரணம். எங்க நம்ம வீழ்கிறோம் என்கிறதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். ஏன் என்னால் மற்றவர்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்க முடியவில்லை? இன்னைக்கு கிறிஸ்தவங்க மாறி மாறி நம்ம பார்க்கும் போது என்ன தோணுது, அவனா தலை கணம் பிடித்தவன், நம்ம தானே சொல்றோம். ஆனா சகோதரன் இல்லையா, சேர்ந்து ஒரே இடத்தில் நாம் ஆராதிக்கிறோம். ஆராதிக்கிற இடத்தில் ஒரு சகோதரனுக்கும் இன்னொரு சகோதரனுக்கும், ஒரு சகோதரிக்கும் இன்னொரு சகோதரிக்கும் பக்தி விருத்தி உண்டாகும்படி என் வாழ்க்கை, என்னுடைய செயல்பாடு, என்னுடைய வார்த்தைகள் அமைகிறதா என்கிறதை ஆராய்ந்து பார்ப்போம். அப்படின்னா கவனிச்சுடுங்க, ஒருவருக்கொருவர் நான் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்வதற்கு முதலாவது நம்மை ஆராய்ந்து பார்ப்போம், நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும், அன்பாய் இருக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 15:34-35 வசனத்துல ஆண்டவர் ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறார். ஒரு புதிய கட்டளை அது. இதற்கு முன்னாக என்ன சொன்னார் என்றால், காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்தில் மட்டும்தான் நீங்கள் போக வேண்டும், அதை குறித்து எச்சரிப்பாக இருக்க வேண்டும், புறஜாதிய தேசத்துக்கு நீங்கள் போகக்கூடாது என்று சொன்னார். இப்போது அவருடைய நீட், அவர்களுடைய தேவை என்னவென்றால், யாக்கோபு சொல்லுகிறான் யோவான் என்னை விட குறைஞ்சவன்னு, யோவான் சொல்லுகிறான் யாக்கோபு என்னை விட கொஞ்சம்தான் ஊழியம் பண்ணியிருக்கிறான்னு சொல்லிட்டு, இவர்களுக்குள் நீ பெரியவனா நான் பெரியவனா என்கிறதான் ஒரு போட்டி, ஒரு பொறாமை. ஆண்டவர் ஊழியம் செய் என்று சொன்னவர் 3.5 ஆண்டுகளுக்கு பின்பு சொல்லுகிறார், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஆண்டவர் சொல்றாங்க, இதுல இருந்து ஆரம்பிக்கணும்ப்பா, ஆரம்பிக்கணும். 3.5 வருஷம் உழைத்து விட்டாய், 3.5 ஆண்டுகள் ஜபித்து விட்டாய், 3.5 ஆண்டுகள் எல்லாவற்றையும் செய்து விட்டாய், 3.5 ஆண்டுகள் பிசாசுகளை துரத்தினாய், 3.5 ஆண்டுகள் வியாதிஸ்தர்களை சுகப்படுத்தினாய், ஆனால் உங்களுக்குள் அன்பு இல்ல, அன்பு இல்ல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள் அன்பு இருக்கும் போது வேதவசனம் சொல்லுகிறது, காண்கிறவங்க நம்மை அவருடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்ளுவார்கள். ஐயா, என்னுடைய பேரை நான் மாத்த தேவையில்லை, நான் ஒரு முத்திரையை வைத்துக் கொண்டு எல்லா இடத்திலும் செல்ல தேவையில்லை, ஒருவரில் ஒருவர் நான் அன்பா இருந்தால் காண்கிறவர்கள் என்னை கிறிஸ்துவின் சீஷன் என்று சொல்லுவார்கள். இதுதான் பிகினிங் பாத்துறீங்க, இதுதான் முதல் அன்பு உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். பேதுரு இதை பற்றி சொல்லுவார், 1 பேதுரு 4:8 சொல்லும் போது சொல்லுவார், எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்க அப்படின்னு சொன்ன, எப்படி பிரதர் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கறதல்ல, அன்பு திரளான பாவங்களை மூட வேண்டும். ஒரு பிரதரை நாம் விசாரிக்கும் போது அந்த பிரதருக்கும் எனக்கும் எந்த விதமான இடைப்பாடுகளும் இருக்கக்கூடாது, மன்னித்து மறக்க வேண்டும். அன்பு என்கிறதை மாய்மாலம் ஆக்கிவிடக் கூடாது. அப்படி செய்வேன்னா என் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கும், இல்லையானால் மாய்மாலமான ஒரு வாழ்க்கை. எப்படிங்க இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும் போதே அவங்களுக்கு தெரியும், இவன் மாய்மாலமாகத்தான் கேட்கிறான். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஒருவருக்கு ஒரு பக்தி விருத்தி உண்டாக்கும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். அழைக்கின்ற அழைப்புக்கு நான் பங்குள்ளவனாக இருக்கின்றேன், ஆனால் அன்பு கூறுகிறவனாக இருக்கிறேன். அந்த அன்பை பற்றி இன்னொரு இதை பாருங்களேன், 1 கொரிந்தியர் 13 பவுல் சொல்லுவார், 3 வசனங்கள் வாசிக்கும் போது சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, கவனிச்சிடுங்க, ஒருவேளை மலையை பேர்க்கக்கூடிய விசுவாசம் என்கிட்ட இருந்தாலும், ஒருவேளை என்ன பார்க்கிறவங்க இவன் எல்லாவற்றையும் விற்று அன்னதானம் பண்ணுகிறான் என்று சொன்னாலும், ஒருவேளை என்னை காண்கிறவர்கள் இவன் தன்னுடைய ஜீவனையே கிறிஸ்துவுக்காக எரிப்பதற்கு கொடுக்கிறான் என்று சொன்னாலும், அன்பு இல்லாத ஊழியம் பலனில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ ஊழியங்கள் இன்றைக்கு மாய்ந்து போக போகிறது. நியாய தீர்ப்பு நாளிலே ஆண்டவரிடத்திலே நான் சென்று ஒருவேளை நான் இன்றைக்கு உரத்த சத்தத்தோடு சொல்லுவேன், ஆண்டவரே பாடினேனே பாடினேனே. அன்பில்லாத பாடல் பிரயோஜனம் இல்லை மகனே. ஆண்டவரே தீர்க்க தரிசனம் சொன்னேனே, ஆண்டவரே ஊழியம் செய்தேனே, ஆண்டவரே இந்த வீதிகளில் எல்லாம் சென்று சுவிசேஷம் அறிவித்தேனே. ஒரே ஒரு காரியம் சொல்லுவாரா, என்ன பார்த்து என்ன சொல்லுவாரன்னா, நான் உன்னை அறியேன் அக்கிரம செய்கைக்காரனே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு ஜபம் பண்ணியிருக்கிறோம் வீணாய் போய்விடக் கூடாது ஐயா, எத்தனை ஊழியம் செய்திருக்கிறோம் வீணாய் போய்விடக் கூடாது ஐயா, எத்தனை முறை உபவாசித்திருக்கிறோம் வீணாய் போய்விடக் கூடாது. இவைகள் வீணாய் போகாமல் இருக்க வேண்டுமேயானால் ஒன்றே ஒன்று, அன்பு கூறுவோம், அன்பு கூறுவோம். அன்பில்லாத ஜபங்கள், அன்பில்லாத ஊழியங்கள், அன்பில்லாத தீர்க்க தரிசனம், அன்பில்லாத செய்தி, அன்பில்லாத பிரசங்கங்கள் வீண். அதான் பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, எப்பா ஆரம்பம் நல்லா தானே இருந்துச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்தி உண்டாக்குனீங்களேப்பா, ஒருத்தன் பேசினான்னு சொன்னா ஆறுதலா இருந்துச்சேப்பா, எங்க போனீங்க இப்ப, ஆண்டுடைய வருகை சமீபமா இருக்குது, நீ பகலுக்குரிய பிள்ளை அன்பு கூற வேண்டும் என்று பவுல் இந்த இடத்துல சொல்லு. 2வதாக கவனிச்சிடுங்க, வேத புஸ்தகத்துல நம்ம பார்க்கும்போது இரண்டாவதாக என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், ஒருவர் மேலொருவர் பட்சமாய் இருக்கிறோமா? பட்சமாய் இருக்கிறோமா? இந்த பட்சம் என்று சொல்லுகிறதற்கு ஒரு உதாரணம் ஞாபகத்தில் வருகிறது. ஒரு முறை எனக்கு ஹாமிலெட்டிக்ஸ் சொல்லி தந்த ஒரு அருமையான ஒரு ஆசிரியர், அவருடைய பெயர் ஜி ஐசையா, இறந்து போனாங்க. ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர்கள் ஊழியத்தில் இருந்தார்கள், ஆனால் இறந்து போனார்கள். அவங்க ஒரு முறை லீவ் நாட்களில் எங்க ஊர்களுக்கெல்லாம் வருவாங்க. எதுக்காகன்னா மெசேஜ் கொடுக்க வருவாங்க. ஜி ஐசையா யாரு கூப்பிட்டாலும் போவாங்க. ரொம்ப அருமையான ஒரு தெய்வ மனுஷன். அப்போ ஒரு முறை மலையாளம் கேரளாவில் ஒரு கன்வென்ஷனுக்கு வந்திருந்தாங்க. என்னுடைய நண்பன் மொழிபெயர்க்கிறான் அவருக்கு. அவர் ஆந்திரா தெலுங்குக்காரர். அவர் ஆங்கிலத்தில் பேசுகிறார், என்னுடைய நண்பன் மொழிபெயர்க்கிறான். அப்போது மொழிபெயர்க்கும் போது அவர் லவ் ரிலேஷன்ஷிப் என்று சொன்னார். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், லவ் ரிலேஷன்ஷிப். அதற்கு தமிழ்ல வந்து என்ன வார்த்தை என்பது நீங்க தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா மலையாளத்துல அதற்குரிய வார்த்தை வேற. ஆனா அந்த சகோதரன், என்னுடைய நண்பன் என்ன சொன்னான்னா, அன்புன்னா. உன்ன அவர் திருப்பின்னு சொன்னாராம், லவ் ரிலேஷன்ஷிப் என்னாராம். உன்ன திருப்பி இவன் சொன்னானா, அன்பு என்று. அப்போதுதான் அவர் சத்தமா சொன்னாராம் என்னன்னா, அன்பு அல்ல மோனே, சிநேகம் அல்ல, சிநேக பந்தம் என்று சொன்னாராம். லவ் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லுவது அன்பு அல்ல, அன்பு கூறுதல். புரியுதுன்னு நினைக்கிறேன். அன்பு எல்லாத்துலயும் இருக்கு. அன்பு இல்லாம இங்க யாருமே கிடையாது. எல்லா இடத்துலயுமே அன்பு இருக்குது. ஆனா என்ன செய்யணும்? பட்சமா இருக்கிறது என்று சொல்லுவது இந்த அன்பை பிரதிபலிப்பது. இன்னைக்கு இத்தனை பேர் தான் இருக்கிறோம், நம்ம இத்தனை பேர் இருக்கிறோம் இல்லையா? நான் ஒருத்தர்கிட்ட வந்து எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா, நான் மாய்மாலமான ஒரு அன்போடு பேசுவேன்னா, நீங்க புரிய மாட்டேங்கன்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், மனதில் ஒன்று இருக்குந்து பேசுகிறான் என்பது தெரியும். The love in relationship, அதுதாங்க பட்சம். இதை நான் ஏன் உங்கள்கிட்ட இதை பற்றி சொல்றேன்னு சொன்னா, கவனிச்சிட்டீங்களேன், 2 பேதுரு 1 அதிகாரத்துல 5-7 வரையிலும் வாசித்தீங்கன்னா, பவுல் பேதுரு அப்போஸ்தலன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கவனிச்சிட்டீங்க, இன்னைக்கு விசுவாசம், இன்னைக்கு நிறைய பேர் சத்தம் போட்டு பேசுவோம், விசுவாசிக்கிறியா, விசுவாசிக்கிறியா? எஸ். அப்புறம் சொல்றாரு, விசுவாசம் இருக்கணும்னா தைரியம் இருக்கணும், கிரியை இருக்கணும், கிரியை இருக்கணும். ரெண்டாவது அப்புறம் சொல்றாரு, நீ கிரியையுள்ள விசுவாசத்தோடு இருந்தேன்னு சொன்னா உனக்கு ஞானம் வேண்டும். இந்த கிரியையுள்ள விசுவாசம் ஞானத்தோடு நீ செயல்படுத்த வேண்டுமையானால் இச்சை அடக்கம் வேண்டும். இந்த இச்சை அடக்கத்தோடு நீ காணப்படுவேயானால் பொறுமை வேண்டும். இந்த பொறுமையோடு தேவ பக்தி வேண்டும். அதுக்கு பிறகு ஒண்ணு சொல்ற பாருங்க, இந்த தேவ பக்தியோடு சகோதர சிநேகம், இந்த சகோதர சிநேகத்தோடு தேவ அன்பு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய அன்புக்கு அதிகமானது அடுத்தபடியாக காணப்படுவது விசுவாசம் அல்ல, சகோதர அன்பு. சகோதர அன்பு எல்லாரும் சொல்லுவோம், we are brothers in Christ, sisters in Christ. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. அதை காயம் பண்ணவனுங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் சகோதரர்கள், சகோதரிகள். பட்சமா இருக்கிறோமா ஐயா? பட்சமா இருக்கிறோமா? அன்பை பிரதிபலிக்கிறோமா ஐயா? இந்த மாங்க மலையாளத்தில் சொன்னது போல சிநேக பந்தம் இருக்கின்றதா ஐயா? அன்பு கூறுதல் இருக்கின்றதா நம்மிடத்துல? இல்லையானால் நாம் பக்தி விருத்தி உண்டாக்க முடியாது. நம்முடைய ஜபங்களும் ஊழியங்களும் வீணாய் போய்கொண்டிருக்கின்றது. நிறுத்திக் கொள்ளுவோம். நிறுத்திவிட்டு இந்த பட்சமாக இருப்பதற்கு கற்றுக்கொள்ளுவோம். வேத புஸ்தகத்துல உங்க எல்லாருக்கும் தெரிந்தது தான் பாருங்கள், ஆதியாகமம் 37:4 எடுத்து வாசித்து பார்த்தீர்களேயானால், அந்த 37 அதிகாரத்தையே வாசித்து பார்த்தீர்களேயானால், யாக்கோபு என்கிற அந்த நம்முடைய முன்னோர்களில் ஒருவர் என்ன செய்தார்னா, ராகேலை நேசித்தார். ராகேல் மரித்து போகிறாள். ராகேலுக்கு, ராகேல் மூலமாக இவனுக்கு வயோதிப நாட்கள் கிடைத்த பிள்ளைதான் யோசேப்பு. யோசேப்பை மிகவும் நேசித்தான் யாக்கோபு. அதை பிரதிபலிக்கும்படியாக என்ன செய்தான்னா, ஒரு பலவர்ண அங்கியை வாங்கி கொடுத்தான். அவ்வளவுதாங்க செய்தான். ஒரு பலவர்ண அங்கி வாங்கி கொடுத்தான். தம்பி தானே போட்டிருக்கான், தம்பி தானே போட்டிருக்கான் ஐயா, தம்பிக்கு தானே பலவர்ண அங்கி. கவனிங்க, இந்த பட்சம் என்று சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வங்கி வாங்கி கொடுத்த உடனே வேதவசனம் சொல்லுகிறது, அவன் சகோதரர் அவனோடே பட்சமாய் பேசாமல், இந்த லவ் ரிலேஷன்ஷிப் போயிடுச்சு, அன்பு கூர்ந்தார்கள். தம்பின்னு கூப்பிட்டாங்க, யோசேப்புன்னு சொன்னாங்க, அன்பு போயிடுச்சு. அன்பானவர்களே, நம்முடைய பேச்சுல நமக்கு தெரியும் பார்த்துடுங்க, அன்பு இல்லாமல் பேசுவது, அன்பில்லாமல் பழகுவது, அன்பில்லாமல் ஜபிப்பது, அன்பில்லாமல் நாம் செயல்படுகிறது, எல்லாருக்குமே தெரியும் பார்த்துடுங்க. யோசேப்பிடத்துல பட்சமாய் பேசாமல், பட்சமாய் பேசாமல் ரெண்டாவது என்ன செய்தாங்க, அவனை பகைத்தார்கள். எப்ப நீங்க அன்ப விட்டுறீங்களோ, நெக்ஸ்ட் ஆண்டவருடைய நாமத்தில் சொல்றேன், பகைமை. ஆனா கவனிச்சிடுங்க, பிசாசு இங்க வரமாட்டான். ஞாபகத்தில் வச்சுங்க, நிறைய பேர் நினைக்கிறோம் என்னன்னு சொன்னா, பட்சமாய் பேசாத உடனே பிசாசு வந்துருவான், உங்களை பயன்படுத்தினா. அவன் உங்களை விட என்னை விட நல்ல சூடு சொர்ணம் உள்ளவன் பார்த்துடுங்க பிசாசு. கவனிச்சிடுங்க, பட்சமா பேசலன்னு சொல்லிட்டு விட மாட்டான். பகைக்கிறேன், ஓ பகைக்கிறான் ஐயா, இப்ப ஆப்ட் டைமா? இல்ல. அடுத்து பாருங்க, அஞ்சாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அப்படின்னு சொன்னா ஹேட்ரட்னஸ் இருக்குது, ரொம்ப ஹேட் பண்ணாங்க, ரொம்ப ஹேட் பண்ணாங்க. Is this time for the devil? No. எட்டாவது வசனத்துல பாருங்க, இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். Is this time for the devil? இல்ல. அடுத்து பாருங்க, பதினோராவது வசனத்துல பொறாமை கொண்டார்கள். அருமையான தேவ பிள்ளையே, பொறாமை என்று சொல்லுவது ஒரு நாளில் உங்களுக்கு வருகின்ற ஒரு பாவ வாழ்வு அல்ல. பொறாமை எப்போது வரும்? ஒரு நாளில் நான் பட்சமாய் பேசுவதை நிறுத்தினேன், பகைத்தேன், அதிகமாய் பகைத்தேன், அதிகமாய் பகைத்தேன். திருப்பி என் அண்ணனை பார்க்கும் போது, தம்பியை பார்க்கும் போதே பொறாமை. அவனோட செகண்ட் ஹேண்ட் கார் தான் வாங்கியிருப்பான், ஆனா நமக்கு அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? கார் வச்சிருக்கான் பாரு, அவன் ஒரு ஓட்ட சைக்கிள் தான் வச்சிருப்பான், ஆனா நமக்கு எப்படி இருக்கும்? சைக்கிள் வச்சிருக்கான் பாரு. இது முதல் நாளில் நமக்கு தோன்றுவதல்ல, ஒரு நாளில் பட்சமாய் பேசுவதை நிறுத்தினா, அதன் விளைவாய் பகைத்தேன் அவனை, அதன் விளைவாய் இன்னும் அதிகமாக பகைத்தேன். அவனுடைய வீட்டில் என்ன வந்தாலும் நான் பகைக்க ஆரம்பிச்சேன், அவன் வீட்டில் எதை கண்டாலும் எனக்கு பக்கமே தான் வந்துச்சு, பின்பு தான் பொறாமை வந்துச்சு. சரி, இப்ப பிசாசு அவனை பயன்படுத்த முடியும் நினைக்கிறீங்களா? இல்ல, பிசாசு பயன்படுத்த மாட்டான். பொறாமை கொண்டார்கள். பதினெட்டாவது வசனத்தில் பாருங்க, அவன் தூரத்தில் வரும்போது சதி ஆலோசனை பண்ணினார்கள், இவனை கொலை செய்ய வேண்டும் என்று. அப்பதான் ஐயா உள்ள வர்றார். இவ்வளவு ஸ்ட்ராங் அவனை உருவாக்கின பின்புதான் பிசாஸ் வந்து யோசேப்பை குழியில போடுகிறார்கள். இல்லையா, குழியில போடுகிறார்கள். அவன் குழியில விழுந்த பின்புதான் வேத புத்தகத்தில் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் வேர்ஸ் பாத்துறீங்க, ரொம்ப அருமையான வார்த்தை. யோசேப்பை குறித்து நீங்கள் வாசிக்கும் போது, அவன் குழியில் விழப்பட்டது வரையிலும் கர்த்தர் யோசேப்போட இருந்தார் என்கிற வார்த்தையை நீங்க பார்க்க மாட்டீங்க. இட்ஸ் அமேசிங். யாக்கோபின் செல்ல பிள்ளை, கர்த்தர் யோசேப்புடைய இருந்தார், இருக்காது. குழியிலே விழப்பட்ட யோசேப்புக்கு பின்பு வேதவசனத்தில் இருக்கும், கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். எல்லாராலும் கைவிடப்பட்டான், எல்லாரும் வெறுத்தார்கள், ஆனால் கர்த்தரோ யோசேப்போடே காணப்பட்டார். அப்ப கவனிங்க, கர்த்தர் யோசேப்புடைய இருந்ததற்குரிய ஒரு மிகப்பெரிய சாட்சி என்ன தெரியுங்களா? பட்சமாய் பேசாமல் பகைத்த சகோதரர்களை இவனுடைய கடைசி வாழ்க்கையில ஆதியாகம 50:21 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா போயிட்டாங்க, எல்லாரும் பயப்படுறாங்க, பயப்பட்டு அவனிடத்துல வந்து சொல்றாங்க, இப்படி தம்பி அப்பா உயிரோடு இருக்கும்போது சொன்னாங்க, எங்களை எல்லாம் நீ கவனிக்கணும். அப்பா சொன்னாங்க, எங்க பிள்ளைகளுக்கு நீ ஆறுதலா இருக்கணும். அப்பா சொன்னாங்க. அப்பதான் அவன் சொன்னான், அண்ணா கவலைப்படாத, நான் உங்களையும் கவனிப்பேன், உங்க பிள்ளைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களோட எப்படி பேசினான்? பட்சமாய் பேசினான், பட்சமாய் பேசினான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஊழியத்துல ரொம்ப வைராக்கியமா இருக்கிறோம் இல்லையா, பட்சமா பேசுறோமா, பட்சமா பழகிறோமா? ஐயா வீண ஐயா, ஒரு நாள்ல ஆண்டுடைய சமூகத்துல நாம் போய் நிற்கும் போது என்னை பார்த்து ஆண்டவர் அக்கிரம செய்கைக்காரன் என்னை விட்டு அகன்று போ என்று சொல்லிவிடாதபடி நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருக்க கடவுது. நாம் ஆறுதல் சொல்லுவதற்காக தேவன் நம்மை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாக்க வேண்டும். அடுத்துக்கு நீங்க மூன்றாவது, ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாக்கணும்னு சொன்னா ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்ய வேண்டும். நீ பெரியவன் நாம் பெரியவன், இதற்கு கிறிஸ்துவே மாதிரி பாருங்க, என்ன சொல்லுகிறார் பாருங்க. மத்திய 20:26-28 வரைக்கும் வாசிக்கும் போது என்ன சொல்லுகிறார் என்றால், யாராவது முதன்மையானவனா இருக்க விரும்பினா என்ன செய்யுங்க, ஊழியக்காரனாக மாறுங்க. ஏன்னா மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வரல, ஊழியம் செய்யும்படி வந்த. ஊர்ல நான் முன்னால படித்து கொண்டிருந்த சமயத்துல செய்தி சொல்லும் போது செகண்ட் லைன் லீடர்ஷிப் என்று சொல்லுவார்கள். யாருமே விரும்ப மாட்டோம். எத்தனை பேர் செகண்ட் லைன் லீடர்ஷிப்பை விரும்புவோம்னு சொன்னா யாருமே விரும்ப மாட்டோம். காரணம் என்ன, கண்ட்ரோல் கிடையாது. இன்னொருத்தன் சொல்றத நான் என்ன செய்யணும், செயல்படுத்த வேண்டும். இன்னைக்கு நம்முடைய காரியம் எப்படி இருக்கிறது அன்பானவர்களே, நாம வந்து ஆள வேண்டும் என்று இருக்கிறோமா, இல்ல ஊழியம் செய்வனையா? எனக்கு இந்த செகண்ட் லைன் லீடர்ஷிப், எனக்கு மற்றவர்கள் சொல்லும் போது நான் அதை அனுசரித்து போவேன், என்னுடைய வாழ்க்கையில மற்றவங்களை நாம் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்ய முடியும் பார்த்துடுங்க. இல்லைன்னு சொன்னா பெருமையோடு காணப்படுவேன், என்னுடைய வாழ்க்கையில தேவனுக்காக நான் எதையுமே செய்ய முடியாது. கிறிஸ்து இதற்கு ஒரு மாதிரியை செய்தார். என்ன தெரியுமா செய்தார், யூதாசனுடைய காலை கழுகி நான் உன்ன நேசிக்கிறேன்டா, ஐ லவ் யூ. யூதாசனுடைய மனசுல இருந்தது என்னன்னு சொன்னா இவரை காட்டி கொடுக்கணும். ஆனா ஜீசஸ் said, Judas, I love you. I love you. இன்னைக்கு நமது வாழ்க்கையில யூதாஸ் கிறிஸ்து என்கிற ரிலேஷன்ஷிப் போல ஒருத்தரும் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில இருக்க முடியாது. எஸ்பெஷல் சபையில இருக்கவே முடியாது. யாருமே எப்படா காட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் யாருமே இருக்க முடியாது. Are we willing to wash Judas feet? இல்லையா, உன்னுடைய காலை கழுகினார், துணியினால இடுப்புக்கு கட்டிட்டு அவன்கிட்ட மண்டி இட்டு அவனுடைய காலை கழுகினார். கழுகிட்டு என்ன சொன்னார் தெரியுமா, எப்பா நான் செய்தம் பாரு, நான் போதகர் தான், நான் ஆண்டவர் தான், உண்மைதான், நானே செய்தம் பாரு, நீங்க ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் இதை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, பக்தி விருத்தி ஏன் என்னால உண்டாக்க முடியலன்னா என்னிடத்துல அந்த தாழ்மை இல்லைங்க. ஊழியன் செய்யறேன்னா எஸ், பிரேயர் லைஃப் ஃபேண்டாஸ்டிக், என்னுடைய பயவேத வாசிப்பு அமேசிங். ஆனா ஒருத்தனிட்ட பட்சமா பேசுறேனா இல்லையா, இல்லையே பெருமைப்படுகிறேனா, ஆமா ஐயா, இந்த தாழ்மை இருக்குதா? பக்தி விருத்தி உண்டாகுவதற்கு தேவன் உங்களை மன்னியும் வைத்திருக்கிறார். அடுத்து நான்காவது பாருங்க, ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். இதுல நான் ஒரே ஒரு குறிப்பை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். 1 Thessalonians 5:14 அருமையாய் பவுல் இவங்களுக்கு சொல்ற, இவங்க செய்துட்டு இருந்தது இப்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்க, திருச்சபை செய்து கொண்டிருந்தது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்ன ஸ்டாப் பண்ணாங்கன்னா, காணிக்கை கொடுக்கறது ஸ்டாப் பண்ணல. இது வந்து எல்லாருமே பார்ப்போம் இல்லையா, எங்க ஊர்களில் என்ன, நான் ஊழியம் திருச்சபையில் பாத்தீங்கன்னா ஆனுவல் ரிப்போர்ட் சொல்லிட்டு ஒன்னு பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கையிலையும் கொடுப்பாங்க. அதுல நீங்க 10 முட்டை காணிக்க வச்சிருந்தீங்கன்னா அந்த 10 முட்டைன்னு இருக்கும், வில்லேஜ் சர்ச் 10 முட்டை இருக்கும். நீங்க 11 முட்டை வச்சிருந்து 10 முட்டைன்னு எழுதிட்டான்னு வைங்களேன், விளங்குது இல்ல, 10 முட்டைன்னு எழுதிட்டீங்கன்னு வைங்களேன், அவ்வளவுதான். அந்த அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டையும் கிழிச்சு போட்டது மட்டும் இல்ல, பாஸ்டருக்கு அன்னையில இருந்து சமாதானமும் கிடையாது, அவ்வளவுதான், ஒரு முட்டை இதுதாங்க. ஆனா காணிக்க கொடுக்கறதுல நீ குறைவுபட்டாய் என்று பவுல் சொல்லல. என்ன சொல்றது தெரியுமா, எப்பா பக்தி விருத்தி உண்டாக்குவதுல நீ இப்ப குறைஞ்சிட்ட, நீ அதுல விழித்து இருந்து சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார் என்றால் பாருங்க, ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுவதுதான் ஒருவரை ஒருவர் தாங்குவது என்று சொல்லுகிறார் பவுல் அப்போஸ்தலன். ஒழுங்கில்லாதவனுக்கு புத்தி சொல்லி பாருங்கள், நான் சொல்றது விளங்குதா, ஒழுங்கில்லாதவனுக்கு புத்தி சொல்லி பாருங்கள், வாங்கி கொட்டி கொண்டுதான் வருவோம். ஆனால் பவுல் சொல்லுகிறார், அதை நிறுத்தியப்பா, திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு விட்டுச்சியே,
உன்னிடத்தில் அவங்க வெறுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிப்பாட்டியதையே, யூ ஹாவ் டு ஸ்டார்ட் இட். புத்தி சொல்லு.
இந்த தேங்க்ஸ் கிவிங் வருது, தேங்க்ஸ் கிவிங் முடிஞ்சவொடனே கிறிஸ்துமஸ் வருது, கிறிஸ்துமஸ் முடிஞ்சவொடனே நியூ இயர் வருது. இதுல எதுலையாவது ஒரு நாள் நான் நல்ல கிறிஸ்தவங்க, ஆனா இந்த பார்ட்டியில மட்டும் போகும்போது என்ன செய்யறேன்னு சொன்னா, கொஞ்சம் அதை ஆண்டுகிட்ட கேட்டுதான் செய்யறோம். நிறைய கிறிஸ்டின்ஸ் ஆண்டுகிட்ட கேட்டுதான் செய்யறாங்க, ஆண்டவரே இந்த ஒரு டைம் பிரஷர். அதுக்கு தான் அந்த பிள்ளைகளை போட்டு படுத்துற பாட பாத்தீங்கன்னு சொன்னா, பியர் பிரஷர் சொல்லிட்டு அதுகளை போட்டு துன்பப்படுத்துவோம். நமக்கு அந்த பிரஷர் வரும்போது என்ன செய்திடறோம், ஈஸியா போயிடுறோம். செத்த மீன் எப்படி போயிருது, ஈஸியா போயிருது. உயிருள்ள மீனுங்க எதிர்த்து நிற்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவதை கேளுங்கள். ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு புத்தி சொல்லு. அடுத்துக்கோ, நீங்க திடன் நற்றவர்களை கேட்டுங்க. அவன்கிட்ட போய் உட்கார்ந்துட்டு நீ உருப்படாம போன்னு சொல்லாதுங்க. அவன்கிட்ட போய் என்னதான் செய்யணும், ஆறுதல் படுத்தி அவனுக்கு என்ன வேணுமோ அதை செய்து. அவன் திடன் இல்லாமல் இருக்கிறான் ஐயா, உங்களுடைய உதவி அவனுக்கு தேவை. அப்புறம் சொல்லுகிற பலவீனரை தாங்குங்கள். பலவீனரிடத்துல போய் நான் உனக்கா ஜோம் பண்றேன்னு சொல்லாதுங்க. பலவீனத்துல போய் உனக்கு என்ன வேணும், என்ன உதவி வேணும், நான் செய்யறேன்னு சொல்லுங்க. எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாக இருங்கள். ஒரு நாள் இதற்கு கனி உண்டு, பலன் உண்டு. ஒரு இன்னைக்கத்தை நீங்க பார்க்கல, இன்னைக்கத்தை நீங்க பார்க்கல. ஒரு நாள் நீங்கள் கூறின அறிவுரைகள் ஒரு போதும் வீணா போகாதுங்க, ஒரு போதும் வீணா போகாது. நெவர் ஸ்டாப் சே இட். ஒன் டே தே வில் கம் அண்ட் டெல் யூ தட், ஐயா அண்ணையா நீங்க சொன்னீங்க, நான் ஏற்றுக்கொள்ளாமல் போனேன் என்று அதை நான் உணர்கிறேன், நினைவு கூறுகிறேன். இந்த கெட்டகுமாரனுடைய இதை போட்டாங்க பாத்தீங்களா, கிட் சர்க்கிள் போட்டாங்க. இதுல ரொம்ப பிடிச்ச ஒரு வரி என்னன்னு சொன்னா, அவன் தன்னுடைய எல்லாம் இழந்த போது தன் தகப்பன் வீட்டை நினைவு கூர்ந்தான். ஒரு நாள் நீங்கள் செய்த காரியங்கள் நினைவு கூறப்படும், ஒருபோதும் வீணா போவார். அதனால தான் பவுல் சொல்றாரு, எப்ப இப்ப நீங்க புத்தி சொல்றதை ஸ்டாப் பண்ணிட்டீங்களே, எதிர்ப்பு வந்துச்சு, உண்மைதான் இல்லைன்னு சொல்லல, நீ சொன்னது மற்றவங்களுக்கு பிடிக்கல, ஒத்துக்கிட்டேன், அதனால நீ நிறுத்திச்சியாப்பா. அப்படின்னு நான் நிறுத்தினா எப்படி பக்தி விருத்தி உண்டாக்குவனே. அதான் சொல்றாரு, ஒருவரை ஒருவர் தாங்குவோம், ஒருவரை ஒருவர் தாங்குவோம். கவனித்துக் கொள்ளுங்க, ஐந்தாவது வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டும். இதை நான் ஒரு சுருக்கமா ரெண்டு காரியத்தை மட்டும் சொல்றேன். இதுக்காக இது எபேசியர் 5:21 எடுத்து வாசித்தீங்கன்னு சொன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த 5 திருமணத்தை பற்றி பவுல் சொல்லுவார். சொல்லும்போது மனைவிக்கு மனைவி செய்ய முடியாத ஒன்ன சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, நம்ம மனைவிமாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களா அப்படி என்று கேட்டால், எல்லாருமே பேசவே மாட்டீங்க, தலையும் ஆட மாட்டீங்க. ஏன்னா நான் இங்க கேட்டுருவேன், நீங்க தலையாட்டிடுவீங்க. அப்புறம் இதுக்கு பலன் எங்க போய் தான் அனுபவிப்பீங்க, நீங்க வீட்டுல போய் தான் அனுபவிப்பீங்க. அதனால தலையாட்ட மாட்டீங்க. சிலர் பக்கத்துல பாப்பாங்க, ஏன்னா பக்கத்துல இருக்காங்களா இல்ல பின்னால வந்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் தலையாட்டுவீங்க. எதுக்காக சொல்றேன்னா, பவுல் சொல்றாரு கடினமான காரியம். புருஷன் சொல்றாரு அன்பு கூறுடான், அவனுக்கு அதை பத்தி தான் தெரியாது, வேற எல்லாம் தெரியும். கீழ்படிஞ்சு போக தெரியும். இது மாத்தி போட்டிருப்பாருன்னு, புருஷன் கீழ்ப்படிய வேண்டும், பெஸ்ட் ஃபேமிலியா இருக்கும். புருஷன் உடனே என்ன செய்வான், கீழ்ப்படுவான். மனைவி அன்பு கூற வேண்டும், பெஸ்ட் ஃபேமிலியா இருக்கும், டாப் ஃபேமிலியா இருக்க பார்த்து. ஆனா பைபிள் வித்தியாசமா சொல்லுது, யார் தான் கீழ்ப்படிய வேண்டும், மனைவி தான் கீழ்ப்படிய வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, தமிழ் இதுல மொழிகள்ல பழமொழிகள் எல்லாம் சொல்லுவாங்க, கல்லானாலும் புல்லானாலும். கேள்விப்பட்டிருக்கிறீங்க இல்லையா, திருமணம் ஆன பின்பு புருஷன் புருஷன் தாங்க, அவன் கல்லும் கிடையாது அவன் புல்லும் கிடையாது. கீழ்ப்படிய வேண்டியது மனைவியுடைய கடமைங்க, கடமை. அன்பு கூற வேண்டியது புருஷனுடைய கடமை. அதான் சொல்லுவார். சொல்லிட்டு என்ன சொல்லுவாருன்னா, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஒரு வேர்ஸ். என்ன சொல்லுவாருன்னா, தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுவார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நான் இதை உங்களிடத்துல ஒரு ஃபேமிலி ரிட்ரீட் மாதிரி நான் உங்கள்கிட்ட பேச விரும்பல, ஆனா ஒன்றை கேட்கிறேன். கிறிஸ்துவுக்குள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படுகிறோமா, பகிர்ந்து கொள்ளுகிறோமா, காரியங்களை சொல்லுகிறோமா, ஒருவர் சொல்லுவதை ஒருவர் நாம் கவனிக்கிறோமா, கவனிக்கிறோமா. இன்னொரு காரியம் ரொம்ப கஷ்டமானது, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இளைஞர்கள் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டுமா, மூப்பர்களுக்கு கீழ்படி வேண்டுமா? ரொம்ப பிரச்சனையே அங்கதான். மூப்பர்கள் இளைஞர்களுக்கு கீழ்படுவது ஈஸி. இப்போது விளங்குது இல்ல? இப்ப வந்து பிரதீப் வந்து ஏதாவது சொன்னான்னு சொன்னா தங்கராஜ் பிரதர் கீழ்படுகிறது ஈஸி. ஏன்னு சொன்னா அவன் என்னதான் சொல்லுவான்? நல்லதுதான் சொல்லுவான். ஆனா தங்கராஜ் பிரதர் சொல்றது பிரதீப் கீழ்படி என்னன்னா கஷ்டம். காரணம் என்ன? சொன்னாங்கல்ல அப்பாவுக்கு அந்த பொசசிவ்னஸ் பாஸினஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை எதுக்கு சொல்றேன்னா சபையிலையும் இதான் நிலைமை. வயசுக்கு பெரியவங்கன்னு சொல்ற அந்த நிலைமை போயிடுச்சுங்க. இப்ப போயிடுச்சு விளங்குச்சுல? வயசானவங்க வயசானவன்னா எங்க இருக்கணும்? அவன் வீட்டுல இருக்கணும். எங்க வரக்கூடாது? சச்சு வரக்கூடாது. சச்சுல வந்தா எல்லாரும் அருமையான தேவ பிள்ளைகள். இதுக்கும் தலையாட்டாம இருக்கிறீங்களே. சச்சுல வந்தா எல்லாரும் இதுதான் இல்லைங்க. வயசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அதுதான் அவ்வளவு அழகா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா மூப்பருக்கு என்ன செய்யுங்க? கீழ்படியுங்க. வயசானவங்களா கொஞ்சம் கீழ்படியுங்க. அவங்க கடந்து வந்த பாதையில அவங்கள்ட்ட கொஞ்சம் கூட அனுபவம் இருக்குது, அதை நீங்க மறந்து போக கூடாது அப்படின்னு சொல்றது. இன்றைக்கு நான் ஆண்டுடைய நாமத்துல கேட்கிறேன், ஒருவருக்கு ஒருவர் கீழ்படிக்கிறோமா? லிசன் பண்றோமா? அப்பதான் பக்தி விருத்தி உண்டாக்க முடியும். பார்த்துட்டீங்க. ஆறாவதாக வேத புஸ்தகத்துல ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்போம். மன்னிப்போம். மன்னிக்காவிட்டால் ஒருவரை ஒருவர் பட்சத்து போடுவோம். இந்த வாரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்று ரெண்டு மிக முக்கியமான காரியங்கள் நடைபெற்றது. அதில் ஒன்று என்னவென்றால் என்னுடைய ஒரு நண்பன் ஊரிலிருந்து வந்திருந்தான். அவன் வருவதற்கு காரணம் என்னன்னா நாங்கள் 82-84 பேட்ச் நாங்கள் படித்த சமயத்தில் திடீர்ந்து ஒன்று ரெண்டு பேருக்கு தோன்றியது என்னன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்கிறாங்க கிளாஸ்மேட்ஸ் அவங்கள கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு கெட் டுகெதர்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் ரெண்டு பேருக்கு அப்படி தோன்றியது. ட்ரை பண்ணி 27 பேரில் ஒரு 24 பேரை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி அவங்க வாட்ஸ்அப் குரூப்னு சொல்லிட்டு ஒன்று வச்சு அதிலெல்லாம் இது பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு தம்பியை பற்றி ஒரு நண்பனை பற்றி யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு. கவனிச்சிடுங்க, அவன் வந்து மணிப்பூர்லேருந்து எங்க கூட படித்த பையன். அதையும் யாரோ கண்டுபிடிச்சி ஒரு அட்ரஸ் அனுப்புனாங்க எனக்கு. அவன் அம்மா அமெரிக்காவில் தான் இருக்கிறான். இந்த அட்ரஸ் அனுப்புனாங்க. அட்ரஸ் அனுப்புனா ரோமியபிள். நான் இதை போட்டு பார்த்தா 25 நிமிஷம் தான் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி அவனுக்கு மெயிலை போட்டு பிறகு இப்போ என்னுடைய நண்பன் ஊர்லேருந்து வந்துச்சு போய் ரெண்டு பேருமா நாங்கள் அவனை போய் பார்த்தோம். அந்த அப்பாயின்மெண்ட் கேட்டு போய் பார்த்தோம். அவனுக்கு பயங்கர சந்தோஷம் எனக்கு இருந்தது. அப்போ நிறைய காரியங்கள் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். 15 வருஷமா அங்க இருக்கிறான். நானும் 15 வருஷமா இங்க இருக்கிறேன், நேப்பவல்ல இருக்கிறேன். நேப்பவல்லுக்கும் அதுக்கும் 20 நிமிஷம் தான் வித்தியாசம். ஆனா அவன் என்ன கண்டிருந்தாலும் நான் கார்மன் புரிஞ்சுக்கிட மாட்டான். அவனை நான் பார்த்திருந்தாலும் இவன் தான் அந்த தம்பி அங்குமாய் வில்சன். நானும் புரிந்து கொள்ள மாட்டேன். அவனும் சாப்பிளனா இருக்கான், நானும் சாப்பிளனா இருக்கிறேன். கவனிச்சிட்டுங்க. எவ்வளவு ஒரு இது பாருங்களேன் பேத்துக்கிட்டோம். அப்பதான் என்னுடைய நண்பன் பேசிக்கொண்டிருந்ததுமே ஒரு சம்பவத்தை சொன்னான். 2 வாரத்துக்கு முன்னதாக நடைபெற்ற ஒரு சம்பவம், ஒரு கிறிஸ்தவ குடும்பம். அந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவங்க என்னன்னு சொன்னா ஏதோ முன் விரோதம் காரணமாக ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டதில் ஒரு கொலை விழுந்தது. ஒருவனை கொன்று விட்டார்கள். அது முன் விரோதத்தில் கொன்று விட்டார்கள். பாருங்க, ஆலயம் செல்லுகின்ற ஒரு கிறிஸ்தவ குடும்பம். அவன் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க இவன்கிட்ட சொன்னாங்களாம், என்னுடைய நண்பனிடத்தில் சொன்னாங்களாம். என்னன்னு சொன்னா தே டிட் எ பிக் மிஸ்டேக். We had to chop 70 heads. ஒரு கிறிஸ்தவ குடும்பம் ஒருவனை எப்படி கொன்னாங்க, ஏன் கொன்னாங்க, அதை பத்தி நான் சொல்லல. பழி வாங்குதல் நமக்குரியது அல்லவே. சரி, ஒருவேளை கொண்டவன் நமக்கு வேண்டியவனாக இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். அதற்கு பதிலாக 70 பேரை கொன்றுவிடக்கூடிய ஒரு கிறிஸ்தவமாகத்தான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழிக்கு பழி என்று சொல்லுவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அதுதான் வேதவசனம் சொல்லுது, ஒருவரை ஒருவர் மன்னிங்க. மன்னிக்கலன்னு வைங்களேன், மன்னிக்கிறது எதை தெரியுமா? தப்பிதங்களை மன்னிக்கணும். சிலவர்கிட்ட நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க, நல்ல அன்பா இல்லையே உங்க ரெண்டு பேர்கிட்டையும் கேட்டு பாருங்க. நீங்க சும்மா பேசி பாருங்க, ட்ரை பண்ணுங்க. That's the trick of devil. பாத்துருங்க, பேசி பாருங்க. ஏன் பிரதர் இப்ப ஆல்வன் கிட்ட போய் ஏன் ஆல்வன் நீங்க வந்து பாஸ்டர்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டு பாருங்க. ஆல்வன் சொல்லுவோப்பில் தெரியாது பாஸ்டர் இருந்து கேளுங்க, நீங்க ஏன் ஆல்வன் கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க சரியான்னு கேட்டு பாருங்க. இல்லையே அப்படிதான் சொல்லுவோம் பாத்துருங்க. காரணம் என்னன்னு சொன்னா, எங்களிடத்துல இருக்கிற அந்த லவ் ரிலேஷன்ஷிப் போகும்போது எல்லாருக்கும் தெரியும் நாங்க எப்படி இல்லைன்னு, அன்பா இல்லைன்னு தெரியும். ஆனா யாருக்கு தெரியாது? பாஸ்டருக்கும் ஆல்பனுக்கும் தெரியாது. ஆல்பன் நினைப்பாப்புல இல்லையே அப்படியெல்லாம் கிடையாது. ஊருக்கு தெரியும், ஏய் இப்ப பாஸ்டர் முன்ன மாதிரி கிடையாது. யாரோட? ஆல்பனோட. கவனிச்சியா நீ? கொஞ்சம் அப்படி பார்க்காதது போல போற பத்தியா நீ? இதுதான். ஆனா எங்க ரெண்டு பேருக்கும் தெரியாது. இதுதான் பிசாசனுடைய ஒரு டெக்னிக் பாத்துருங்க. என்ன சொல்ற தெரியுமா? அருமையா வேதவசனம் என்ன சொல்லுது? தப்பிதங்களை மன்னியாவிட்டால் உங்கள் தப்பிதங்களை பரமபிதா மன்னிக்கவே மாட்டார். அருமையான தேவ பிள்ளைகளை எத்தனையோ செய்திகள் கேட்டிருப்போம், உங்களுடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல் வெண்மையாக்குகிறவர் நம்மோடு இருக்கிறார். சமுத்திரத்தின் ஆழத்தில் போடுகிறவர் நம்மோடு இருக்கிறார். ஆனால் பிற குற்றங்களை மன்னியாவிட்டால் நமது குற்றங்களை அதே தேவன் மன்னிக்கவும் மாட்டார். ஏன் இன்னைக்கு நான் ஆறுதலின் ஊழியத்தை செய்ய முடியல? ஏன் இன்னைக்கு நான் பக்தி விருத்தி உண்டாக்க முடியல? மன்னிக்கும் சிந்தை இல்லை, கிடையாது. அந்த அந்த கிரட்ஜ் எல்லாம் வச்சுட்டு தான் இன்னைக்கு ஆண்டவருக்காக ஓசன்னா அப்படின்னு பாடுறேன், ஆண்டவருக்காக பிறந்தார்னு சொல்றேன், ஆண்டவருக்காக கிறிஸ்துமஸ் நாட்களில் உற்சாகமாக உழைக்கிறேன். ஆனால் என்னுடைய மனதிலோ மன்னிக்கும் தன்மை இல்லை. ஏழாவதாக வேதவசனம் ஒன்றை சொல்லுகின்றது என்னவென்றால், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுவோம், புத்தி சொல்லுவோம். பவுல் தெசலோனிக்கே திருச்சபையை சொன்னார், ஒழுங்கு இல்லாதவங்களுக்கு என்ன செய்ய? புத்தி சொல்லு அப்படின்னு சொன்னார். வேதவசனம் சொல்லுது. நான் சொல்றது நிறைய பேருக்கு பிடிக்கல, நான் சொல்லி இருக்கிறேன். ஆனால் நீ பட்டுவேன் நினைக்கிறீங்க, 58 வயசாயிரு, இனிமே மிஞ்சி போனா 1-2 வருஷம் வாழ்ந்துட்டு போறது தான். இனிமே நான் நிப்பாட்டுறது சரியில்லை. போலி கார்பன்கிற அந்த பெரிய பிஷப் ஐயாவிட்ட கேட்டாங்க, கடைசியில பிடிச்சு கொண்டு போய் விட்டு எண்ணெயை கொதிக்க விட்டாங்க. கொதிக்க விட்டுட்டு அவருக்கு குண்டு நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்டு கேட்டாங்க, முதல் நூற்றாண்டில் நடைபெற்ற ஒரு சம்பவம், அவர் போலி கார்பன் பிஷப், அவர்கிட்ட கேட்டாங்க, நீ கிறிஸ்துவ மறுதளிக்கிறியா இல்லைன்னா இந்த எரிகிற எண்ணெயில போட்டுருவோம் அப்படின்னாங்க. போலிகார் சிரித்துட்டே சொன்னார், என்ன சொன்னா, லாஸ்ட் 84 or 85 years my God has been good to me, why do I need to betray him when I am 84? ஏன்பா செய்யணும்? இப்ப எதுக்கு செய்யணும்? தூய் போட்டாங்க, மறித்து போனார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவர் கடைசி நிமிஷம் வரையிலும் தேவனுக்காக நின்றார். இப்படிப்பட்ட பிஷப்புகளும் கிறிஸ்தவத்தில் இருந்திருக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யார்ட்டையாவது நான் வந்து ஐயா ஓய்வு நாள விட்டுறாதுங்க ஐயா, அட் த காஸ்ட் ஆஃப் யுவர் ஃபேமிலி, அட் த காஸ்ட் ஆஃப் யுவர் சில்ட்ரன், ப்ளீஸ் டு நாட் சாக்ரிஃபைஸ் லார்ட்ஸ் டே என்று சொல்லுவேனே, ஆனால் உங்களுக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா உங்க நிலம அப்படி. ஆனா வேதவசனம் சொல்லுகிறது, ஏசாய 58 உங்கள் குமாரர், உங்கள் குமாரதிகள் பூமியில் உயர்வான இடங்களில் இருக்க வேண்டுமையானால் ஓய்வு நாள கனம் பண்ணுங்க, ஓய்வு நாள கனம் பண்ணுங்க. வேற எதுலையுமே ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை தரவில்லை. ஆண்டவர் தந்திருக்கிற வாக்கு தத்தம் ஒன்னே ஒண்ணு, என்ன தெரியுமா? உங்கள் பிள்ளைகள் பூமியில் உயர்வான இடங்களில் இருக்க வேண்டுமையானால் பரிசுத்த நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பீர்களாக, அப்படிதான் சொல்லியிருக்கு. சரி, பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் எப்ரே ஆக்கியம் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, சிலர் விட்டு விடுகிறது போல, சபை கூடி வருதலை சிலர் என்ன செய்யறாங்க, விட்டு விடுகிறாங்க. இஸ் தேர் எனி ரீசன்? எஸ், சபையில போனா என்ன கிடையாது, முன்ன மாதிரி அந்த எழுப்புதல் இல்லை உண்மை. சபையில போன முன்ன மாதிரி இந்த எழுச்சி இல்லை உண்மை. சபையில போன முன்ன மாதிரி செய்தி இல்லை உண்மை. முன்ன மாதிரி பாடல் இல்லை உண்மை. சோ வீட்டில் உட்கார்ந்து நாங்க சபை கூடுகிறோம் எப்ரியாக்கன் சொல்றார். அப்படி சிலர் செய்கிறது போல நீங்க என்ன செய்யாதுங்க, செய்யாதிருங்கள். கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிறபடியால் இந்த சபை கூடி வருதலை குறித்து ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஐயா, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெரிய காரியங்கள் செய்தாலும் தேவனுடைய கிருபையை இழப்போமே ஆனாலும் நீங்களும் சேர்ந்தான், நானும் சேர்ந்தான், நம்முடைய பிள்ளைகளும் சேர்ந்தான். கிருபையை இழப்போமே ஆனால் ஐயா நாம் பெற்றுக்கொண்டது ஒன்றுமில்லை. அந்த கிருபையை பெற்றுக் கொள்ளுவோமே ஆனால் நீங்கள் இழப்பது ஒன்றுமில்லை. அதுக்காக ஆண்டவர் சொல்லி இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை சொல்றேங்க, பூமியில் நீங்கள் உயர்ந்த இடங்களில் இருப்பீர்கள், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரியுங்கள். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடியால் சபை கூடி வருதலை குறித்து புத்தி சொல்லுங்கள், புத்தி சொல்லுங்கள். கர்த்தருக்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இந்த ஏழு காரியத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுல எங்க தசை இருக்கும் தேவ பிள்ளையே? அன்பா இருக்கிறோமா? பச்சமா இருக்கிறோமா? மன்னிக்கிறோமா? பிறருக்கு ஊழியம் செய்கிறோமா? ஒருவர் பாரத்தை ஒருவர் தாங்குகின்றோமா? புத்தி சொல்லுகிறோமா? ஜபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்களை அன்பு நல்ல ஆண்டவரே, ஒரு கனமான ஊழியத்தை எங்களுடைய கரங்களில் தந்திருக்கிறேன். உம்முடைய ரத்தத்தால் எங்களை கழுவி உம்முடைய திருச்சபையில் எங்களை அங்கத்துவர்களாக மாற்றி ஒருவரை ஒருவர் பக்தி உண்டாகும்படி செய்வதற்கு எங்களை முன் வரிசையில் நிற்க பண்ணியிருக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஊழியத்தை எங்களால் செய்ய முடியவில்லை. பாடுகிறேன் ஐயா, பாடுறேன், பைபிள் வாசிக்கிறேன் ஐயா, ஜோம் பண்றேன் ஐயா, உபவாசிக்கிறேன் ஐயா, இதெல்லாம் பண்றேன், பக்தி விருத்தி உண்டாக்க முடியல. ஆண்டவரே இன்னைக்கு நீங்க எங்களோட பேசுனீங்க ராஜா, எங்களை பார்க்கிறவங்க நாங்க உங்களுக்கு ஸ்ரீஷர்ல சொல்றாங்களா, அந்த அளவுக்கு அன்பா இருக்கிறோமாப்பா? ஒருத்தர் ஒருத்தர் பேசும்போது பட்சமா பேசுறோமா ஆண்டவரே? இல்லையானால் இன்று ஒரு திருப்பு முனையாக அமையட்டும். இது எங்களுடைய வாழ்வுக்கு ஒரு எழுப்புதலாக காணப்படட்டும். ஆண்டவரே ஒருவர் ஒரு மன்னிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் ஆண்டவரே. நாங்கள் பழி வாங்குதல் எங்களுக்குரியது அல்ல அப்பா. எங்களை காண்கிறவர்கள் உண்மை காண வேண்டும். திருச்சபையை கத்தர் காத்துக்கொள்ளும் இந்த வாரத்தில், இந்த உலகம் முழுவதிலும் ஆண்டவரே தேங்க்ஸ் கிவிங் டே எஸ்பெஷலி இந்த கண்ட்ரியில செலிப்ரேட் பண்ணும் போது ஒன்னே ஒன்னு ராஜா, எத்தனையோ பிள்ளைகள் ஒருவேளை ஆண்டவரே தங்களுடைய வீடுகளுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் இல்லாம இருக்கலாம். எத்தனையோ வீடுகள்ல சிங்கிள் மாம், சிங்கிள் சிங்கிள் டேட் ஒர்க் பண்ணுவாங்க, பிள்ளைகளை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லாம இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரியில தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஒன்னே ஒன்னு கேட்கிறோம், நீங்க எங்களை நேசிக்கிற தேவனையா ஆண்டவரே, அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு நீங்க ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம் சுவாமி. எங்களுக்கும் பங்குகளை அனுப்பத்தக்கதான ஒரு எண்ணத்தை கொடுங்கிறதா. எத்தனையோ ஏழைகள் இருக்கிற ஒரு கண்ட்ரியில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தேவையோடு இருக்கிற மக்கள் மத்தியில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது ஒரு நாளில் ஆண்டவரே விளைந்த நிலங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றும் அதைத்தான் நாங்க பார்க்கிறோம். பசியோடு இருக்கிறாங்க ஐயா, பசியோடு இருக்கிறாங்க. உங்க அன்பு அவங்கள்ட்ட நாங்க காட்டணும்னா சோறு போடணும் ராஜா. அதற்கான கிருபைகளை இந்த தேங்க்ஸ் கிவிங் டேல தாங்க, அதை தொடர்ந்து கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களில் தாங்க, அதை தொடர்ந்து இந்த திருச்சபை முழுவதும் ஆண்டவருக்காக உழைக்கின்ற உழைப்பில் முன்னேறி போக எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு போதும் உண்மை விட்டு நாங்கள் வழி விளைக்க கூடாது ராஜா. உங்க கிருபை இழப்போமையானால் எங்களுக்கு வேற எந்த ஒரு நிர்கதியும் கிடையாது. உங்க கிருபை பெற்றுக்கொள்வோமையானால் வேறு யார் எங்களை கைவிட்டாலும் நாங்கள் விழுந்து போகவும் மாட்டோம் ஆண்டவரே. அந்த கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். ஏசு இரட்சகர் மூலம் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.